அந்த இறைவன் செய்கிற ஐந்து உள்ளில்கள் எவை? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களையும் எங்கே செய்கிறான் இறைவன்? ஆன்மாவிடத்தில் இறைவன் செய்யவில்லை. படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் மாயையினிடத்திலே செய்கிறான். மாயையினிடத்திலே செய்கிறான். மாயையிலிருந்து தனுகரணங்களை படைக்கிறான். அவற்றை குறித்த காலம் வரை நிலை நிறுத்துகிறான். அந்த ஜடப்பொருள்களை பிறகு மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான். எனவே இந்த முத்தொழில்களும் மாயையினிடத்திலே இறைவன் செய்கின்றவை. ஜடப்பொருளிடத்திலே இறைவன் செய்கின்றவை முதலிலே உள்ள முத்தொழில்கள். அடுத்து உள்ள மறைத்தல், அருளல் என்ற இரண்டுதான் உயிரிடத்திலே இறைவன் செய்பவை. மறைத்தல், அருளல். மறைத்தல் என்றால் என்ன பொருள்? மறைத்தல் என்ற தொழில் இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாமல் மறைத்து, தன்னை காட்டாமல் உலகத்தையே காட்டுதல், உலகத்தையே காட்டுதல், உலக போகத்தையே அனுபவிக்க வைத்தல், உலகத்தின் மீது நாட்டம் உண்டாக்குதல், அதுதான் மறைத்தல். உயிர்களுக்கு பின்னிருந்து இறைவன் செய்கிற இந்த மறைத்தல், அப்போதுதான் அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? திரோதான சக்தி என்ற பெயரை பெறுகிறது. திரோதான சக்தி. பிறகு அருளல் தொழில் என்பது என்ன? மறைத்தலின் பயனாக பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தன்னை காட்டி, இதுவரை தன்னை காட்டாமல் மறைத்திருந்த இறைவன் தன்னை காட்டி அந்த அவர்களை தன்னை போல் ஆக்குதல், அந்த உயிர்களை தன்னை போல் ஆக்குதல், சிவமாக்குதல், தனது பேரின்பத்தை வழங்குதல். இந்த ஐந்து தொழில்களுக்கும் என்ன பேரு? இந்த ஐந்து தொழில்களுக்கும் தூள ஐந்தொழில்கள், தூள ஐந்தொழில்கள் என்று பெயர். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் என்று சொல்லுகிறாரே. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார். இப்படி நம்முடைய திருமுறைகளிலே இறைவனுடைய ஐந்துள்ளில்கள் பேசப்படுகின்றன. இது ஒரு வகையான ஐந்து தூள ஐந்துள்ளில்கள். இனி சூக்கும ஐந்துள்ளில்கள் என்று உண்டு. சூக்கும ஐந்துள்ளில்கள், சூக்கும ஐந்துள்ளில்கள் என்பவை இதே படைத்த அதே ஐந்துதான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் தான். இவற்றை எப்போது செய்கிறான் என்றால், ஆமா, பிரளய காலத்திலே, ஊழிக்காலத்திலே, ஊழிக்காலத்திலே அந்த உயிர்களை ஒடுக்கி நிற்கின்ற அந்த நிலையிலே செய்வது இறைவன் செய்கின்றவை. அவற்றையும் நம்மால் தெளிவாக உணர்ந்து சொல்ல முடியாது. அந்த ஊழிக்காலத்திலே இறைவன் செய்கின்ற தொழில்கள் என்று அந்த அளவிலே தெரிந்து கொண்டால் போதும், அது சூக்கும ஐந்தொழில். இன்னொரு வகையான ஐந்து தொழில்கள் அதிசூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில். இப்ப சிவபுராணத்துல நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அந்த நள்ளிருள் என்பது அந்த ஊழிக்காலத்திலே, ஊழிக்காலத்திலே இறைவன் செய்கிற அது அந்த சூக்கும ஐந்தொழில். அதுதான் அந்த வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, அது சூக்கும ஐந்தொழில். பிறகு அதிசூக்கும ஐந்தொழில் என்பது புருவ நடுவிலே, அந்த நடனத்துக்கு என்ன பேர் சொன்னேன் நேற்று? பர நடனம் என்று சொன்னேனே, பர நடனம், அதுதான் அதிசூக்கும ஐந்தொழில். அதாவது உயிர்களுக்கு உணர்த்துகிற முறை, உயிர்களுக்கு இறைவன் உணர்த்துகின்ற முறை. இதை அடுத்த ஐந்தாவது நூற்பாவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிசூக்கும் ஐந்தொழில் அடுத்த நூற்பாவிலே. எனவே இரண்டாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட ஐந்தொழில்கள் இரண்டு அவை போக்குவரவு புரிய என்பதனாலே சொல்லப்பட்ட ஐந்தொழில்கள் தூள ஐந்தொழிலும் சூக்கும ஐந்தொழிலும் இரண்டாம் நூற்பாவிலே கூறப்பட்டவை. தூள் ஐந்துள்ளிலும் சூக்கும் ஐந்துள்ளிலும். அதிசூக்கும் ஐந்துள்ளில் அடுத்து வருகிற ஐந்தாம் நூற்பாவிலே கூறப்படுகிற இவையெல்லாம் இறைவனுக்கு பொது இயல்புகள். ஐந்துள்ளில் செய்தல், அப்படியானால் இறைவனுடைய உண்மையான இயல்புதான் என்ன? இறைவனுடைய சொரூப நிலை என்ன? அதை ஆறாம் நூற்பாவிலே போய் பார்ப்போம். ஆறாவது நூற்பாவிலே போய் பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். அடுத்து அவ்வளவுதான். இந்த நான்காம் நூற்பாவை பொறுத்த அளவில் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராமையால் அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே. அவத்தைத்தேங்கிறார் என்ன பொருள்? அவத்தை, அவத்தை என்பது பெயர்ச்சொல், அவத்தை பெயர்ச்சொல், அவத்தை நிலை என்பது பொருள். இந்த பெயர்ச்சொல்லையே வினைச்சொல்லாக்கி விடுகிறார், பெயர்ச்சொல்லையே வினைச்சொல்லாக்கி விடுகிறார். அப்படியானால் என்ன பொருள்? அவத்தையை உடையது என்பது பொருள். அவத்தையை உடையது, அந்த காலத்துல இப்படி எழுதுகிற முறை. இப்ப பெயர் என்றால் இதையே எப்படி எழுதுவார்கள்? பெயர்த்து, பெயர்த்துனா பெயரை உடையதுன்னு பொருள். பெயர்த்து அதாவது உரையாசிரியர்கள், உரையாசிரியர்கள் நூறு இது இலக்கணம் இந்த இது உரை எழுதுகிற போது இந்த நூற்பா இந்த அதிகாரம் என்ன பெயர்த்தோ எனின், என்ன பெயர்த்தோ எனின், என்ன பெயரை உடையது என்று கூறும். அப்படி எழுதி கொண்டு அந்த முறையில மெய்கண்டாரும் அவத்தையை உடையது என்று விருத்தி சொல்ல வேண்டும். இங்க இது நூற்பாதலாலே சுருக்கி அவத்தைத்து, அவத்தையை உடையது என்று அமைத்தார். இதேபோல எங்க வருது ஐந்தாம் நூற்பாவிலையும் பாருங்க, கடைசியில ஐந்தாம் நூற்பாவில கடைசியில அந்த சூத்திரம் எப்படி முடியுது? பசாசத்து, பசாசத்துன்னு முடியும். பசாசம் என்பதுதான் சொல், அதையே வினை சொல்லாக்கி பசாசத்து அதன் பொருளை அப்போது விளக்கலாம், இப்போ வேண்டாம். எனவே இது நான்காம் நூற்பா. அடுத்து ஐந்தாம் நூற்பா, ஐந்தாவது நூற்பா. நான்காம் நூற்பா கேவல நிலை, கேவல ஐந்தாவத்தை தானே பார்த்தோம். எனவே நான்காம் நூற்பா கேவல நிலையை பற்றியது, ஐந்தாம் நூற்பா சகல நிலை பற்றியது. ஐந்தாம் நூற்பா சகல நிலை, நான்காம் நூற்பா ஆன்மாவினுடைய இயல்பு, பொது இயல்பு, ஆன்மாவினுடைய இலக்கணம். நான்காவது நூற்பா, ஐந்தாவது நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம், பாச இலக்கணம் ஐந்தாம் நூற்பா. இங்கே பாசம் என்று அவர் குறிப்பிடுவது, நாம் எத்தனை பாசம், பாசம் எத்தனை வகைப்படும்? பொதுவாக மூன்று என்பார்கள், அதை ஐந்தாக விரித்து சொல்லுவார்கள். அந்த மூன்றோடு இன்னும் இரண்டு சேர்க்கப்படும். எவை? இந்த மூன்றோடு மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் எவை? மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் தனு கரண புவன போகங்கள். இந்த மாயை என்பது காரண மூலப்பொருள், இந்த மாயை என்பது உலகத்திற்கு மூலப்பொருள். அது ஒரு மலம். அதோடு அந்த மாயையின் காரியங்கள் தனுகரண புவன போகங்கள் அவற்றுக்கு என்ன பெயர்? மாயேயம். மாயேயம் என்றால் மாயையின் காரியங்கள், மாயையிலிருந்து தோன்றுகிற காரியங்கள். மாயை என்பது மயக்குகிற தன்மை உடையது. ஆனால் நம்மை நேரடியாக மயக்குகின்றவை எவை? நேரடியாக மயக்குகின்றவை உலகப் பொருள்கள், இந்த தனுகரண புவன போகங்கள். அவைதான் நம் கண்ணுக்கு புலப்படுகின்றன, நம்மை கவர்ந்து இழுக்கின்றன, மயக்குகின்றன. எனவே அவற்றை ஒரு மலமாக சேர்த்து மாயேயம் என்ற ஒரு மலம். ஆக இரண்டு ஒன்றுதான், மாயை மாயையும் இரண்டு ஒன்றுதான். என்ன வேறுபாடு ரெண்டு கிடையில? ஒன்று காரணம், இன்னொன்று காரியம், அவ்வளவுதான். காரணத்தையும் காரியத்தையும் இரண்டாக சொல்லுகிறார்கள். அடுத்து ஐந்தாவது ஒரு மலமாக சொல்லுவது திரோதான சக்தி, இறைவனுடைய திரோதான சக்தியையும் ஒரு மலம் என்கிறார்கள். இறைவனுடைய சக்தியை போய் மலம் என்று சொல்லலாமா? இறைவனுடைய சக்தியை மலம் என்பதா என்றால் உண்மையிலே அது மலம் அல்ல. ஆனால் அந்த திரோதான சக்தி என்ன செய்கிறது? மற்ற மலங்களை செயற்படுத்தி, மற்ற மலங்களை செயற்படுத்தி ஆன்மாக்களுக்கு என்ன தருகின்றது? இன்ப துன்பங்களை, உலக போகத்தை இன்ப துன்பங்களை தருகிறது. ஆணவ மலம் என்ன செய்கிறது? ஆணவ மலம் கேவலத்திலே என்ன செய்தது? சகலத்திலே என்ன செய்கிறது? ஆணவ மலம் கேவல நிலையில என்ன செய்தது? அறிவை முழுதும் மறைத்தது, முழு அறியாமையை உண்டாக்கியது. சகல நிலையிலே இந்த உலக வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? ஆணவ மலம் திரிபு உணர்ச்சியை, விபரீத அறிவை, மயக்க அறிவை உண்டாக்குகிறது. விபரீத அறிவை உண்டாக்குகிறது. விபரீத அறிவை உண்டாக்குகிறது என்றால் உயர்ந்த பொருளை நாடவிடாமல் இழிந்த பொருளையே நாடும்படி செய்கிறது. இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக வைக்கிறது. நில்லாதவற்றை நிலையானதாக கருத வைக்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய அறிவை அது திரிவுபடுத்துவதனாலே, இப்படியெல்லாம் ஆணவ மலம் செய்வதற்கு எது காரணம்? இந்த திரோதான சக்தி சும்மா இருந்தால், ஆணவ மலத்தை செயற்படுத்தாமல் இருந்தால் செய்யுமா? செய்யாதல்லவா? எனவே ஆணவ அந்த திரோதான சக்தி தான் ஆணவ மலத்தை செயற்படுத்தி இப்படியெல்லாம் உயிர்களுக்கு மயக்க அறிவை கொடுத்து துன்பத்திலே ஆழ்த்துகிறது. எனவே இது இறைவனுடைய மரக்கருணை என்று சொல்லப்படுகிறது. மரக்கருணை, மரம்னா கொடுமை, கருணையா அதிலே கொடுமையா? கொடுமையும் கருணையும் மரக்கருணைங்கிறாங்க. கருணையிலேயே ரெண்டு வகை, அறக்கருணை மரக்கருணை. தாய் மகனை போட்டு அடிக்கிறாள் தவறு செய்தால், அது மரக்கருணை தானே. எனவே திரோதான சக்தி இப்படி இந்த மலங்களை செயற்படுத்தி உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் திருத்துகிறது. துன்பத்தை கொடுப்பது உயிர்களுக்கு திருத்துவதற்காக, உயிர்கள் திருந்துவதற்காக. எனவே அந்த செயலை செய்கின்ற திரோதான சக்தியையும் ஒரு மலமாக உபசாரமாக சொல்லுவார்கள். உபசாரம் என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். உபசாரமாக சிலருடைய உபசரிப்பு அப்படி இருக்கும், உபசாரத்துக்கு சாப்பிடலாம் வாருங்கள் என்பார்கள். எனவே அந்த உபசாரம் என்றால் உண்மை இல்லை என்ற பொருள். எனவே இறைவனுடைய சக்தியை ஒரு மலமாக சொல்லுவது உபசார வழக்கு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மலங்கள் ஐந்து எனப்படுகின்றன. எனவே இந்த ஐந்தாவது நூற்பாவில திரோதான சக்தியினுடைய தன்மையை சொல்லுவதனாலே இந்த ஐந்தாம் நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம் எனப்படுகிறது. இந்த ஐந்தாம் நூற்பாவிலே பாசத்தினுடைய இலக்கணம், அதாவது திரோதான சக்தியினுடைய இயல்பு சொல்லப்படுகிறது என்று இந்த அளவில் இன்றைக்கு தோற்றுவாய் செய்து ஐந்தாம் நூற்பாவுக்கு நாளைக்கு முடிக்கலாம்.